அழைக்கப்பெற்றோ பேறு பெற்றோ ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. அழைக்கப்பெற்றோ பேறு பெற்றோ ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் நாதரேசு நம்மிடையே வருவார், நம் நாதரேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே அழைக்கப்பெற்றோ பேறு பெற்றோ ஆலயம் ஒன்றாய் வருவோமே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை சமூகமே, ஆண்டவருடைய கல்வாரி பலியை இந்த நாளில் நாம் இணைந்து ஒப்பு கொடுத்து இறைவனின் பேரிரக்கத்தை பெற வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாள் வாசகங்களுமே நமக்கு இறை அமுதாய் இறைவன் தருகிற விருந்தாய் அமையும். ஆனால் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்க இருக்கிற முதல் வாசகம் உண்மையிலேயே வாழ்க்கையில் மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்றத ரொம்ப அழகாக அழுத்தம் திருத்தமாக சவுளுக்கும் தாவீதுக்கும் இடையே இருக்கிற அந்த உரையாடல் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்ல காத்திருக்கிறார். தாவீதை வந்து நம்ம தாவீதுடைய திருப்பாடல் நம்ம அடிக்கடி பாடுகிறோம் இல்லையா. தொடக்க காலத்தில் தாவீதுடைய திருப்பாடல்கள் தான் எல்லாவற்றுக்கும் ஜப வாழ்வுக்கு அடிப்படையாக இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு ஆழமானது, ஏன் தாவீதுடைய திருப்பாடலுக்கு வந்து திருச்சபை இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளியில் திருப்பாடல் பாடுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்க இருக்கிற இந்த நற்செய்தி பகுதி மன்னிக்கணும், இன்றைக்கு நான் வாசிக்க கேட்க இருக்கிற இந்த முதல் வாசகம் தெளிவான ஒரு பதிலை தரும். ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடை நமக்கு தரப்போகிறார். அந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு நல்ல உயர்வான நேர்மறையான சிந்தனையோடு இந்த நாள் திருப்பள்ளியில் பங்கெடுப்போம். நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு அதே நேரத்தில் மன்னிப்பையும் வேண்டுவோம்.
நல்லது நல்லது நல்லதுவே, கடவுளை புகழ்வது நல்லதுவே.
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 நல்லது நல்லது நல்லதுவே, இயேசுவை 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 புகழ்வது நல்லதுவே.
நல்லது நல்லது நல்லதுவே, ஆவியை 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 புகழ்வது நல்லதுவே,
நல்லது நல்லது நல்லதுவே, ஆவியை புகழ்வது நல்லதுவே,
நல்லது நல்லது நல்லதுவே, நல்லது நல்லது நல்லதுவே.
எல்லாமுள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளை வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா உண்மையான விடுதலையின் காரணரே, மக்கள் அனைவரும் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்று ஒரே குடும்பமாக உருவாக விரும்புகின்றே. அதனால் உமது திருகவை மென்மேலும் தன்னுரிமை பெற்று அனைவருக்கும் மீட்பளிக்கும் அருளடையாளமாக இவ்வுலகில் தெளிவுற திகழவும் அன்பின் மறைபொருளை மக்களுக்கு வெளிப்படுத்தி செயலாக்கவும் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
முதல் வாசகம். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்க கூடாது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 24 இறை வசனங்கள் 2-20 வரை. அந்நாட்களில் சவுல் இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர் தம் ஆட்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர் தம் ஆட்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆட்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார். அவர் தம் ஆட்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக, அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்க கூடாது என்றார். ஆதலின் தம் ஆட்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன்பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற வீழ்ந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்ய பெற்றவர், என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே, பாரும், என் கையில் இருக்கும் உம் மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் உம் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கெதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராயிருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கெதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். அதனால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயை என்றோ? ஒரு தெள்ளுப்பூச்சியை என்றோ? ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி உம் கையில் நின்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின், சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அன்பு தெய்வம் நீ அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்த அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. உள்ளங்கள் அகன்று போகலா, அடுகையின் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம். தனிமையும் வெறுமையுமே என்றும் தொடரலாம். இறைவா நீ என்னை கைவிட துணையாய், நீ என்னுள் உறைந்திடா ஆறுதலாய், நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அன்பு தெய்வமே அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்த அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம்
உலகினரின் குற்றங்களை பொறுப்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வழியாக அவர்களை தம்மோடு ஒப்புரவு ஆக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க்கு நற்செய்தி 3:13 தொடங்கி 19 வரையுள்ள இறை வார்த்தை. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், சபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபுவின் சகோதரரான யோவான், அவரிவருக்கும் இடியை போன்றவர் என்று பொருள்படும் புவனகேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பாத்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமான், இயேசுவை காட்டி கொடுத்த யூதா சிஸ்காரியோத்து என்போர் ஆவர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தையாய் நம்மோடு உரையாடுகிற நேரம் இந்த திருவுரை நேரம். நம்முடைய திருப்பலி வைக்கிற இல்லையா கேசியில் இல்லை, ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க கீழே. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கமெண்ட்டு, கமெண்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு வார்த்தை, யாருன்னு தெரியல, நான் பேரை மறந்துட்டேன். இப்போது என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, உங்கள் திருவுரை அருமையாக பயனுள்ள விதத்தில் இருந்தது அப்படின்னாங்க. ஃபஸ்ட் டைம் நான் அந்த வார்த்தையை அப்போ தான் கேட்குறேன். அது ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. மறையுரை அப்படின்றதையும் காட்டிலும் அதற்கு இணையாக திருவுரை அப்படின்ற ஒரு புதிய வார்த்தை சிறப்பு. இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு செய்தி ஆண்டு நமக்கு தரப்போகிறார். எப்படி தொடக்க உரையில் நான் இன்றைக்கி இருக்க போகிற மறையுரை பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது போல் ஒரு சில விளக்கங்கள் நான் சொன்னேன். ஆனால் ட்ரெய்லர் நல்லாயிருக்கும், சில நேரத்தில் படம் நல்லா இல்லாமல் போயிடும் பார்த்தீங்களா. அப்படி இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நான் சொன்ன ட்ரெய்லர் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த மெயினான இந்த கதாபாத்திரத்தில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பல முறை நான் யோசித்தது உண்டு, ஏன் இயேசு ஆண்டவரை வந்து தாவீதின் மரபில் வந்து வர வச்சாரு அப்படின்றதுக்கும், நான் தொடக்கத்தில் சொல்லது போல் ஒவ்வொரு நாளும் திருப்பறியில் இயேசுவை மையப்படுத்திய நம்முடைய நற்செய்தியை குருக்கள் வாசிக்கிறாங்க இல்லையா, அந்த குருக்கள் வாசிக்கிற நற்செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது போல் ஏன் தாவீதுடைய திருப்பாடலுக்கு திருச்சபை இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது. அது வெறுமனே பாட்டாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அருமையான பாடல்கள் ஏகப்பட்ட பாடல்லாம் இருக்குது. எலியாவுடைய பாடல் இருக்குது, எசையா பாடிய பாடல் போல் அவருடைய அந்த ஒரு பாடல் வருகிறது இல்லையா, அந்த செக்கரியாவுடைய பாடல் இருக்குது, மாதாவுடைய பாடல் இருக்குது, அது எல்லாத்தையும் தியான பாட்டு அப்படின்றதில் கொண்டு வராமல் ஏன் இந்த தாவீதுடைய பாட்டை மொத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அது இன்றைக்கி நான் வாசிக்க கேட்ட அல்லது வாசிக்க கேட்டிருக்கிற இந்த வசனத்திலேருந்து தான், இந்த உரையாடலேருந்து தான் நமக்கு அது பிடிபடும் அப்படின்னு நினைக்கிறேன். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். அதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற ஒற்றை வரி செய்தி அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முறை கபீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நல்ல ஞானி, அருமையான ஒரு திருவுரை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்போ அவர் ஒரு முறை என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சீடர்களுக்கு ஒழுக்க நெறிகளை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு தேள் வந்து அவரை கடிக்கிறதுக்கு முயற்சி செய்து அதை தட்டி விடுறார். சிடுகள்லாம் பார்க்குறாங்க, ஆனால் அவருக்கு வந்து இடையில யாரும் பேசினா பிடிக்காது. அதனால் கபீர் தட்டி விட்டுட்டு திருப்பி தன்னுடைய அந்த ஒழுக்க நெறிகளை, அறநெறி வாழ்க்கையை பற்றி சொல்லிகிட்டே இருக்கார். திருப்பி தேள் கடிக்க வருது, திருப்பி தேளை தட்டி விடுறார். சிடுகள்லாம் அப்படி பார்க்குறாங்க, ஆனால் திட்டுவாரேன்னு கம்னு உட்காந்துருக்காங்க. திருப்பி பேசிகிட்டு இருக்கார், திருப்பி கடிக்க வருது, தட்டி விடுறார். உடனே ஒரு சிடருக்கு அதுக்கு மேலே பொறுக்க முடியல, ஏன் என்னுடைய அவருடைய பார்வையெல்லாம் அந்த தேள் மேலே போயிட்டே இருக்குது. அப்போ அவரே கேட்குறாரு, குருவே நீங்கள் கோச்சுக்கிறாதீங்க, அந்த தேள் உங்களை கடிக்க வருது, ஒரு அடி அடிச்சுன்னா நசுக்குனா செத்து போயிடும் உங்களுடைய பவருக்கு, தட்டி தட்டி விடுறீங்க, திருப்பி திருப்பி உங்களை கடிக்க வருது பாருங்களே, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போது கபீர் அப்படி சொன்னாராம், இங்கே பாரு, தேள் அதனுடைய நேச்சரு கடிக்கிறது, அது கடிக்க தான் செய்யும், என்னுடைய நேச்சர் தட்டி விடுறது, மன்னிக்கிறதுப்பா, அது எனக்கு தீமை செய்யணும்னு அது நினைக்கிறது, அதோடைய நேச்சராக இருக்குது, ஆனால் நன்மை செய்யணும்னு சொல்லி என்னுடைய நேச்சர் அப்படி இருக்குது, என்னுடைய அனாட்டமி, என்னுடைய டிசைனிங் வந்து அப்படி இருக்குது, நான் ஏன் அதை மீறணும் அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு அருமையான ஒரு கதையை நான் ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன். அது இந்த நாளில் இந்த மறையறையோடு போகிற பொழுது நமக்கு அது பொருந்தி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மைதாங்க, எல்லாருக்கும் ஒரு இயல்பு இருக்கிறது, மனிதனுக்கு என்று ஒரு இயல்பு இருக்கிறது, தேளுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது, நாய்க்குன்னு ஒரு இயல்பு இருக்குது, அந்தந்த படைப்பு அந்தந்த இயல்பில் அப்படி இருக்கிற பொழுது மனிதன் தான் இயல்பு மாறுகிறான். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், நாம் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ நம்முடைய உருவும் சாயலும் கொடுத்தவருடைய அந்த குணம் நம்மகிட்ட எப்போவுமே இருக்கணும். அவர் எப்போதும் நல்லவராக இருக்கிறார், எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறார், எல்லாவரையும் விட அவர் வல்லவராக இருக்கிறார், என்றும் உள்ளவராக இருக்கிறார். மூணு வார்த்தை தான் இயேசுவுக்கு நான் ஆண்டவருக்கு சொல்ல விரும்புகிறேன், அவர் நல்லவர், வல்லவர், உள்ளவர், அவர் முக்காலமும் உள்ளவர், எல்லாவற்றையும் கடந்த நல்லவர், எல்லோருக்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு இயல்புடைய ஆண்டவரை இன்றைக்கு தாவீது அப்படியே பிரதிபலிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில். சவுளுக்கும் தாவீதுக்கும் இடையே நடைபெறுகிற அந்த சண்டை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் எல்லாம் சவுல் இத்தனை பேரை கொண்டிருக்கார், ஆனால் தாவீது இத்தனையோ பேரை கொண்டிருக்கார். அந்த எண்ணிக்கையை சொல்ல விரும்பல, அந்த எண்ணிக்கை வந்து ஒரு பெயருக்காக கொடுக்கப்படுகிறது தான். அப்போ அப்படின்னு சொல்லும் போது சவுலுக்கு அப்போ தான் பயம் வருது, ஐயோ நம்மளோட பெரிய ஆள் ஆயிடுவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை எப்படியாவது கொல்லலாம்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார். 1 Samuel 19:6 பெரிய பகுதி எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. யோனத்தான் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், சவுல்ட்ட வந்து தன்னுடைய நண்பன் தாவீதை பற்றி நல்ல விதமாக சொல்கிறார், தகப்பனாரே நீங்கள் நினைக்கிறது போல தாவீது வந்து கெட்டவர்னா இல்லை, நீங்கள் தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, மை நேச்சர் இஸ் வெரி குட் ஃபெல்லோ, நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி எடுத்து சொன்னதுக்கப்புறம் கூட சவுலுக்கு மனசு மாறல. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவர் மேல் ஆணை, அப்படி யோனத்தான் சொன்னதை கேட்டுட்டு சொல்கிறது போல சொல்கிறார், ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். யார்கிட்ட? யோனத்தாண்ட சொல்றார். ஆனா அவர் என்ன செய்யறாரு, கொலை செய்யறதுக்கு இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தினுடைய முதல் வரி, சவுல் இஸ்ரேல் முழுவதிலும் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேரை, ஒரு மனுஷனை கொல்றதுக்கு அவர் வந்து ஸ்பெஷலாக ஒரு 3000 பேரை தேர்ந்தெடுத்து தாவீதையும் அவனோடு இருக்கிறவர்களையும் கொல்லலாம் அப்படின்னு சொல்லி போறார். ஆனால் சவுல் கொடுத்த வாக்கு என்ன, அவருடைய யோனத்தாண்ட சொன்ன வாக்கு என்ன, அவன் மேல் ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 3000 பேரை கூட்டுக்கிட்டு அவர் போகிறாரு. பார்த்துக்கோங்க, பாகுபலி படம்லாம் சும்மாங்க, இந்தியாவிலே பெஸ்ட் மூவி அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஆனால் சவுலுக்கும் தாவீதுக்கு இடையே நடைபெற்ற இந்த போர்க்காரியங்கள், அவர் ரெண்டு பேருக்கிடையில் உரையாடலாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது உறுதியாக சொல்கிறேன், இது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் இந்த மாதிரி படங்கள்லாம். அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு இன்றைக்கி ஒரு பக்கத்தில் விபலியத்தில் நம்ம வாசிக்க கேட்குறோம். அப்போது சவுல் என்ன சொல்கிறான் பாருங்களே, இதுக்கு முந்தைய பகுதியெலாம் நீங்கள் போய் வாசிக்கலாம். 1 Samuel 21:9 அவர் சொல்லுவார், கோலியாத்தை கொன்ற வாள் எனக்கு வேண்டும், அதற்கு நிகரானது எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். கோலியாத்தை கொண்ட அந்த தாவீது பயன்படுத்தி அந்த வாள் வேணும், அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. முட்டாள்தனமா சவுல் வந்து பேசுறார். ஒன்றே ஒருத்தன் பரீட்சையில் வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் 490 மார்க் வாங்குறான், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்குறான் அப்படின்னா, அவன்ட்டு பேனாவை திருடிட்டு போய் எழுதுனா இவன் ஃபஸ்ட் மார்க் வாங்கிட முடியுமா? அது முடியவே முடியாது. அவன் கஷ்டப்பட்டு படிக்கணும். அந்த பேனா ஜஸ்ட்டு ஒரு கருவி தான். அந்த நல்லா படிக்கிற பையன் எந்த பேனால் எழுதினாலும் நல்ல மார்க் வாங்குவான். நல்லா படிக்கிற பையன் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் பாஸ் பண்ணுவான். அது அதை விட்டுட்டு அந்த பேனாவை திடுனா அந்த பேனாவை வச்சு நான் எழுதுனா நல்ல மார்க் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறது போல் அவர் அன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறார். ஒரு நல்லா ஒருத்தன் பெயிண்ட் பண்ணுறான் அப்படின்னா அந்த ப்ரெஷ்ஷை வாங்கி பயன்படுத்தினா நான் வந்து பெரிய பெயிண்டராக ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட முடியுமா? இல்லை, அது அவனுக்குடைய கற்பனை வளம், அது அவனுக்குடைய கலைத்திறன் அடிப்படையில் தான் அது வரும். வச்சிருக்கிற பொருள்னால ஒன்றுமே ஆகுவதே இல்லை. இப்போ இன்றைக்கி நம்மளே பாருங்களேன், நிறைய பேர் ஜெபமாலையை வந்து கையில் கோர்ப்போம். ஜெபமாலையை ஒரு சில பேர் நன்மை கொடுக்கும் போதெல்லாம் நான் பார்ப்பேன், ஜெபமாலையெல்லாம் கையில் அப்படி சுற்றிக்கிட்டு வந்துலாம் நன்மை நற்கருணை வாங்க, குறையா சொல்கிறதுக்கு இல்லை, அது அவருடைய நம்பிக்கை. ஆனால் கையில் ஜெபமாலையை மாட்டினாவே நமக்கு மாதா கூட இருந்துருவாங்க அப்படின்றதுலாம் முட்டாள்தனம். என் உடம்புல கையில் ஜெபமாலை போட்டிருக்கேன், கழுத்தில் ஜெபமாலை போட்டிருக்கேன், அதனால வந்து மாதா என் கூட இருப்பாங்க, ஆண்டோட ஆசீர்வாதம் என் கூட இருக்குது, அதெல்லாம் முட்டாள்தனம். அந்த ஜெபமாலையை நான் எப்படி பயன்படுத்தினேன், அல்லது அந்த ஜெபமாலை என்னோடு இருந்து செயல்படக்கூடிய அளவுக்கு நான் என்னை எப்படி தயார்படுத்திக்கிறேன் அப்படின்றதுல தான் இருக்குது. அது சிலுவையாக இருக்கலாம், எந்த திருப்பண்டமாக இருக்கலாம், நீங்கள் வைத்திருக்கிற திருப்பண்டத்தினால் ஒன்றும் ஆகப் போவதில்லை, அது உங்களோடு இருக்கிற அளவுக்கு நாம் தயாராக இருக்கிறோமா அப்படின்றது தான். ஃபஸ்ட் மார்க் வாங்குகிற பையன் தான் மேட்ரை ஒழிய எழுதின பேனா மேட்ரில். சவுல் தப்பாக புரிஞ்சுக்கிறார், என்ன புரிஞ்சுக்கிறாரு, தாவிதுடைய அந்த வாள் மாத்திரம் என்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நிகராக எதுவுமே இல்லை, நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன் அப்படின்றது போல் அவர் சொல்லுகிறார். ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்றத பிற்பகுதியில் அவர் புரிந்து கொள்வதை இன்றைக்கி நாம் வாசிக்க கேட்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்களேன். சவுல் என்ன பண்ணுறாரு, தேடி தேடி மலைகளெல்லாம் போயிட்டு வரையாடு போகிற பகுதின்னு அதெல்லாம் உச்சமாக இருக்கும், அந்த பகுதியில் போய் தேடுறாரு, கண்ணே பிடிக்க முடியல தாவிதை. இறுதியாக அந்த இடத்துல பார்க்கலான்னு போகும்போது சோர்வடைஞ்சு சவுலும் அவரோடு சார்ந்தவர்களும் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தாவிதுடைய கண்களுக்கு அவர் தென்படுகிறார். அப்போ உடனடியாக இதை பார்த்த உடனே அங்கிருக்கிற தாவிதுடைய சகாக்கள் என்ன செய்கிறார்கள், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்னது இதுவே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்கன்னா கடவுளுடைய வார்த்தையை கோட் பண்ணி தாவிதுகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் தாவிது என்ன செய்கிறாரு, அதை செய்ய மறுக்கிறார். அது மறுப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கு இருப்பவர்களை தடுப்பதற்காக அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எந்த தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. பியூட்டிஃபுல்லான பகுதிங்க, இதெல்லாம் சும்மா கடந்து போகக்கூடிய இறை வார்த்தை அல்ல. ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் நான் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாற்றுவாரு. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், தாவீது சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன, எனக்கு கோபம் வருது, கோபம் வர்றது மனுஷனுடைய இயல்பு, என்னை இவன் அடிச்சிட்டான் அவனை அடிக்கணும்னு தோன்றது மனுஷனுடைய இயல்பு, நாமெல்லாம் சாம்பார் போல் அப்படியே சப்புன்னா இருக்க முடியாது, கோபம் வரும், நமக்குள்ள வேகம் வரும், அந்த குரோதம்ன்றது நமக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறார் இல்லையா, அந்த ரௌத்ரம்லாம் இருக்கும், ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய கண்ட்ரோல் மீறி போகுது, என் கோபத்தை கட்டுப்படுத்தங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது கேட்குறாரு பாருங்களேன், எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாற்றுவாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் என்பதனால் அவர் மேலே நாம் கை வைக்கக்கூடாது என்று சொல்லி ஆட்களை எல்லாரையும் அவர் என்ன செய்கிறாரு, தடுக்கிறார். ஆனால் அதை செஞ்சுட்டு இன்னொரு காரியம் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் இன்றைக்கு சவுலாகிய உன்னை என் கரங்களை ஒப்படைத்தார், என்னுடைய ஒப்படைத்தார் அப்படின்றத காமிக்கிறதுக்கு அடையாளமாக அவருடைய ஆடையினுடைய அந்த நுனிப்பகுதியை வெட்டி கொண்டு வருகிறார். வந்துட்டு என்ன சொல்கிறாரு, தாவீதை நோக்கி, மன்னிக்கணும், தாவீது சவுலை நோக்கி, தாவீது உனக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லப்பட்ட அந்த செய்தியை நோக்கி, என்னை தேடி வந்தீங்களே, நானாக உங்களை கொல்ல தேடுறேன், நானாக உங்களை கொல்ல தேடுறேன், நான் அப்படிப்பட்ட ஆளே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து, என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்களுடைய ஆடையினுடைய நுனியை வெட்டியது என்னுடைய தவறு, திருப்பொழிவு செய்யப்பட்ட உங்களை நான் ஒருபோதும் ஒன்றும் செய்திருக்கக்கூடாது, உங்களுடைய ஆடையை தொட்டதே தவறு தான் அப்படின்னு சொல்லி முழுக்க தன்னை சரணாகதியாக கொடுத்து அவரோட மன்னிப்பு கேட்குற அந்த செய்தியை தான் நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. கீழ்ப்பகுதி ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரேலின் அரசராகிய நீர் யாரை தேடி புறப்பட்டீர், யாரை நீர் பின்தொடர்கிறீர், ஒரு செத்த நாயை என்றோ ஒரு தெல்லுப்பூச்சி என்றோ, ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கு என்றும் நீதி வழங்குவாராக, அவரே எனக்காக வழக்காடி உன் கை நின்று என்னை விடுவிப்பாராக. யார் சொல்றா, தாவீது இந்த வார்த்தை சொல்றாரு, யார் தலைவரை நீங்கள் இந்த நாட்டினுடைய அரசை நீங்கள் யாரை தேடி வந்திருக்கிறீங்க, ஒரு தெல்லுப்பூச்சி ஒரு புழுப்பூச்சியை தேடி வர்றீங்களே, நான் அவ்வளோ பெரிய ஒத்தான ஆள் இல்லை, அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தீங்கு செய்யணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு இல்லை அப்படின்றத அப்படியே முழு மனசாக தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறத அப்படியே தாவீது எடுத்து சொல்லுகிறார். தாவீது சவுளை அடித்திருந்தார் என்று சொன்னால் சவுள் செத்திருப்பான், தாவீதும் செத்திருப்பான். எப்படி நம்முடைய மறை புத்தகங்களிலோ இன்னைக்கு நம்முடைய மனசிலோ நம்ம யாருமே தாவீதை பற்றி பேசியிருக்க மாட்டோம், ஆனால் தாவீது சவுளை ஆயுதம் கொண்டு தாக்காமல் தன்னுடைய அமைதியான வார்த்தையினால் தன்னுடைய அடக்கமான சொற்களினால் தாக்குகிறார். இன்றைக்கும் தாவீது நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையின் மாதிரியாக ஒரு மன்னிப்பின் அடையாளமாக காட்டப்படுகிறார். இதை சொன்னக்கப்புறம் சவுல் அப்படியே மெல்ட் ஆகிறார், பார்த்துக்கோங்க, கம்ப்ளீட்டாக உருகிறார். அடையே உன்னைவா நான் நினச்சேன், இப்படி உன் மேலே இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டு உன்னை கொல்லணும்னு நினச்சனே அப்படின்னு நினைத்து உரத்த குரலில் சொல்லி அழுகிறார். முடித்த பின் சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல் தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுகிறார். இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவருக்கு ஒரு ஆசிமொழியும் சொல்லுகிறார், நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மைதான் செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன், ஆண்டவர் என்னை உம்மிடம் ஒப்படைத்திருந்தும் நீர் என்னை கொல்லவில்லை, இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய். அப்படி முழுசாக சொல்கிறார், நீ இவ்வளோ பெரிய நல்லவன், நீ வயசில் என்னோட சின்னவனாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னோட நீ ரொம்ப பெரியவன்டா அப்படின்றது போல சவுல் தாவீதை அந்த இடத்தில் புகழ்ந்து தள்ளுகிறார். அவருடைய உச்சமான அந்த மகிழ்ச்சியை, ஒரு நிறைவை வெளிப்படுத்தி அவரே சொல்லுகிறாய், நீ என்றென்றைக்கு இஸ்ரேலின் அரசனாவா என்பது உறுதியாய் நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னதை நாம் பார்க்கிறோம். பாருங்களே, தாவீது சவுளை ஆண்டவரிடம் ஒப்படைத்திருந்த போதும் மன்னித்ததனால்தான் சவுல் தவறு செய்கிற மன்னிக்கணும் தாவீது தவறு செய்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். அப்போ நினச்சி பார்ப்போம் இல்லையா, முற்பிறவி செய்தது நமக்கு கட்டாயம் கிடைக்கும், முற்பகல் நாம் செய்கிற காரியம் பிற்பகல் நமக்கு ஒரு நன்மையாய் வந்து கிடைக்கும். உன் கையில் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது தவறு செஞ்ச ஒருத்தனை நீ மன்னிச்ச, அதே போல் நீனும் உன்னுடைய காம இச்சைக்கு உட்பட்டு என்னை மறந்து என் வார்த்தையை மறந்தாய், இருப்பினும் கூட நானும் உனக்கு ஒரு வாழ்க்கை தரேன் அப்படின்றது போல தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை தருகிறார். மத்தைய நச்சதி 5:44 வாசிக்கிறேன் இல்லையா, உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துபவருக்காக நீங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள். நம்முடைய நமக்கு எதிராக செயல்படுவதற்கு எதிராக நாம் நம்முடைய இரக்க காரியங்களை காமிக்கணும் அப்படின்றது தான் தாவீது சொல்லுகிற செய்தி. அதை தான் அவருடைய வழி வருகிற நம்ம ஆண்டவர் இயேசுவும் சொல்கிறார். கொஞ்சம் நாளைக்கு முன்பாக, ஐ திங்க் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு நாள் நடந்த நிகழ்வு, நம்முடைய பாராளுமன்றத்தில் நம்முடைய முதன்மை அமைச்சர், நம்முடைய பிரதமர் வந்து பயங்கரமாக எதிர்கட்சிகளை பற்றி பயங்கரமாக பேசியிருந்தார். அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நம்முடைய ராகுல் காந்தி ஐயா போய் அப்படியே மோடியை கட்டி பிடிச்சி அவருக்கு தன்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன், அவர் ஆதங்கத்தில் அன்பில்லாமல் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதாக அந்த இடத்துல தன்னுடைய செயலை வெளிப்படுத்தினார். அது பலராலும் நேர்மறையாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன் உன்னை பற்றி தான் ஏற்று பேசிகிட்டு இருக்கிறாரு, அசிங்க அசிங்கமாக பேசுகிறாரு, அவரை போய் நீ கட்டி பிடிக்கிறியே அப்படின்னு கேட்கும் போது நான் நினைத்து கொண்டேன், அது செய்தித்தாளில் வராத செய்தி, நான் நினச்சது அவர் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தினுடைய வாரிசு அவ்வளோதான், அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் இந்தியராக இருக்கிற ஒரு கிறிஸ்தவர் அப்படின்ற முறையில் அவரும் எசப்பா பற்றி 4 வார்த்தை அவங்க அம்மா அல்லது அவங்க பாட்டி சொல்லாமல் இருந்திருப்பாங்களா, அதை கேட்டிருக்கலாம். அதனால் கூட தன்னுடைய அந்த கிறிஸ்தவத்தினுடைய மனப்பான்மை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தில் நாம் பார்க்குறோம் இல்லையா, ஸ்டாலின் ஐயா முதல்வராக வந்த பிறகு ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் ஆட்சி மாறுகிற எல்லா நாட்டிலையும் நடக்கும், அது தமிழகம் ரொம்ப மோசமாக நடக்கும். என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆட்சி கொண்டு வந்திருக்கிற நலத்திட்டங்கள் பேர்களை எல்லாம் அடுத்த ஆட்சி வரும்போது அந்த பேரெல்லாம் அப்படியே மாற்றி விடுவாங்க. ஆனால் இந்த முறை வருகிற பொழுது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அப்பேற்பட்ட காரியங்களை பெரிதாக செய்யவில்லை, அதன் பொருட்டே நிறைய பேர் அவரை மதித்தாங்க. பரவாயில்ல, நாம் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி, நமக்கு ஒருத்தவங்க எதிராக ஒரு காரியம் செய்கிறானா அதை திருப்பி செய்கிறோம் அப்படின்னா அது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், என்னை அடிச்சான் திருப்பி அடிச்சிட்டு அந்த நேரம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அடிக்கிறவனை மன்னித்து நாம் ஏற்றுக்கொண்டோம்னா அது அப்போதைக்கு ஒரு மாறி இருந்தாலும் கூட பிற்பகுதி பார்க்கிற பொழுது நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை தரும். மத்தைய நற்செய்தி 25:40 ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, மிகச்சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்வது எல்லாமே எனக்கு தான் செய்தீர்கள் அப்படின்றத சொல்கிறார். அதே போல் பவுலடியார் கலாத்தியர்களை திருமுகம் 14:14 எப்படி சொல்லுவார், உன் மீது நீ அன்பு கூறுவது போல உன் அயலாளிடமும் அன்பு கூறுவாயாக என்று இயேசுவின் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது அப்படின்னு செய்கிறார். என் அன்புக்குரியவர்களே, தாவீதினுடைய செயல் சவுளை கூனி குறுகி நிற்க வைத்தது. நாமும் மன்னிக்கிற பொழுது உயர்ந்த மனிதனாக மாற முடியும். 1 Samuel 24:18-19 வாசிக்கிற இல்லையா, நான் உனக்கு தீமை செய்திருந்தும் நீ எனக்கு நன்மையே செய்து வந்துள்ளாய் என்று சவுல் சொன்னது போல, நம் எதிரிகளும் நாம் வாழக்கூடாது நாம் அழிய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய பரந்துபட்ட மனதை, கிறித்தவத்தினுடைய அந்த தத்துவாந்தமான அந்த அடிநாதத்தை நாம் அந்த உலகத்தில் சொல்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்கள், அவரே தாவீதிடமே அவர் ஒரு வேண்டுகோள் விடக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார் அல்லவா. அப்போது இன்றைக்கு இறுதியாக இந்த செய்தி என்னப்பா, அதை நச்செய்தியை பற்றி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதனால் இந்த பகுதியினுடைய தொடர்ச்சியாக நான் நற்செய்தியை நான் எப்படி இணைத்து பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மன்னிப்பை தாவீதிடம் இருக்கிற அந்த மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அதற்கு முறையே ஒரு வசனமத்தை எடுக்க விரும்புகிறேன். என்ன செய்யணும், நாம் அவரோடு இருக்க வேண்டும். அது ஒன்று தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தம்மோடு இருக்கவும். ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார், அவரோடு இருந்தால் தாங்க நமக்கு அந்த எண்ணங்கள் வரும், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. எப்படி அந்த நாருக்கு தன்னுடைய நம்முடைய தன்னி இயல்பில் என்ன இல்லை, மனம் கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை, அதற்கான ஆற்றல் அதற்கு இல்லை. ஆனால் அது அந்த பூவோடு சேர்ந்திருக்கிற பொழுது சேர்ந்து அந்த மனதை பெற்றுக்கொள்ளுகிறது, அந்த நறுமணத்தை அது பெற்றுக்கொள்ளுகிறது. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், அந்த உண்மையாக பொய்யான்னு தெரியல, பட் ஆனால் ஒரு விதத்தில் சயின்டிஃபிக்கல் இட் இஸ் ப்ரூவ்ட் ஐ திங்க். ஒரு காந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காந்தத்தில் ஒரு இரும்பு ஒட்டி வைங்களேன், அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே அந்த காந்தமும் இரும்பு ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த இரும்பில் ஒரு குறிப்பிட்ட அளவு காந்த சக்தி அதில் ஏறும் இல்லையா. அது போல தான் நம்ம ஆண்டவரோடு இருக்கிற பொழுது தான் தாவிதிட்டு இருக்கிற அந்த மனப்பன்மை நமக்கு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மன்னிப்போம், மன்னிப்பை பெறுவோம், கிறிஸ்தவத்தின் சாட்சிகளாக நாம் இந்த மண்ணிலே வாழ்வோம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆண்டவர் அனைத்துக்கும் நிறைய
அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பழி வீடத்தில் தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே.